தேவஜனத்தின் ஐக்கியத்தின் வல்லமை, the power of fellowship. ஐக்கியமா இருப்பதனாலே எவ்விதமாக தேவனுடைய திட்டமும் வல்லமையும் நம் ஒவ்வொருவருடைய சொந்த வாழ்க்கை கூடாகவும் கூட்டமாகவும் குழுவாகவும் அது வெளிப்படும் என்பதை ஆவியானவர் மூலம் நாங்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வோம். ஐக்கியம் முதலாம் கொரிந்தியர் 1:9, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவோடனே ஐக்கியமாக இருப்பதற்கு, நெருங்கின உறவு, அந்த ஐக்கியமாக இருப்பதற்குத்தான் காரணம் அந்த அழைப்பு. இருளில் இருந்து நம்மை அழைத்தார் தேவன் தம்மோடும் தமது குமாரன் இயேசுவோடும் ஐக்கியம். இந்த ஐக்கியம் என்ற சொல்லுக்கு கிரேக்க பாஷை கோயினோனியா, KOINONIA, fellowship. இதனுடைய adjective அந்த இங்கிலீஷ் கிரேக்க பாஷையிலே koinos, KOINOS, which is common, communion. அப்ப ரெண்டையும் போறோம் நேர்ச்சலே. Koinonia means sharing together, having things in common. அதாவது ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது பொதுவான காரியங்களை நாங்கள் பொதுவாக உபயோகிப்பது, பல காரியங்களை தேவஜனமாக ஷேரிங் டுகெதர், ஆளுக்கால் நாங்கள் பகிர்ந்து பாவித்துக் கொள்வது ஷேரிங். அதிலேதான் நாம் அழைக்கப்பட்டோம். சிலர் எகிப்தை விட்டு வெளியே வருவார்கள், இஸ்ரவேல் ஜனத்தை போல கானானுக்குள்ளே போவதில்லை. ஆனால் பெரும்பாலான ஜனம் தேவனுடைய நற்செய்தியை அவர்கள் கேட்டும் அவர்கள் கானானாகிய தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக நுழையவில்லை, உள்ளே போகவில்லை. அதுக்கு முன்பாக அவர்கள் மறித்து போகிறார்கள். So we are called for fellowship with Jesus Christ and the Father. நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால் பிதாவோடும் குமாரனோடும் அவர்களது காரியங்களை நீ பகிர்ந்து கொள்ளவும், உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளவும், அவ்விதமான ஒரு ஐக்கிய ஜீவியத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ உனக்கு சொந்தமல்ல, அவரும் தம்மை தாமே நமக்கு ஒப்புவித்தார், தமது வாழ்க்கை தமது உயிரை நமக்கு கொடுத்தார். இயேசு ஜெபிக்கும் நேரத்திலே அந்த யோவான் 17:10 பத்தாம் வசனத்திலே, என்னுடையதெல்லாம் உம்முடையவைகள், உம்முடையதெல்லாம் என்னுடையவைகள் என்று சொல்லவில்லையா? அதனுடைய விளக்கம் என்ன? ஒன்றாக பிரியாத என்றென்றைக்கும் இணைக்கப்பட்ட ஐக்கியத்திலே, ஃபெலோஷிப் அவர்கள் இருக்கிறார்கள். God is in the eternal fellowship with His Son. இயேசுவோடு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக பிதா நெருங்கி ஒரு ஐக்கியத்திலே இருக்கிறார். ஃபெலோஷிப், இவருடையதெல்லாம் அவருடையது, அவருடையதெல்லாம் இவருடையது. இதே விதமான ஐக்கியத்துக்கு நாம் தேவனோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் தேவன் சொன்னார், நீ உனக்கு சொந்தமா இல்லை, நீ உனக்கு சொந்தம் இல்லாவிட்டால் உனக்குரியதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது, ராஜ்யத்தினுடையது. ஆனால் இது இந்த வெளிச்சம் பலருக்கு இல்லை. நாங்கள் உம்முடையதெல்லாமே எனக்குரியது, நாம் தேவனோட சுதந்திரனும் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரனும் என்று சொல்ல ஆசைப்படுகிறோம். அது உண்மை, அது நிஜமான காரியம். ஆனால் உன்னுடையதெல்லாம் அவருடையதா? அங்குதான் இருக்குது. உன்னை ஒப்புவித்து இருக்கிறாயா எல்லாவற்றையும்? அப்போஸ்தலர் 2:44 தொடக்கம் வாசித்தால் இந்த ஐக்கியம் என்கிற காரியம் என்ன என்பது ஓரளவாக விளக்கம் எங்களுக்கு தெரியும். ஆவியானவர் அதை போட்டு வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2:44, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதை பார்த்தீர்களா? பொதுவாய் அனுபவித்தார்கள், ஹேவிங் இன் காமன், ஷேரிங் ஈச் அதர். இதோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஸோ அதை நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம். இட்ஸ் ஷேரிங் வித் ஒன் அனதர், ஹேவிங் திங்ஸ் இன் காமன். பொதுவாக பார்த்தீங்களா அந்த சொல்ல, பொதுவாய் வைத்து சகலத்தையும் அனுபவித்தார்கள். கனி ஆட்சிகளையும் ஆட்சிகளையும் விட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையான தக்கதாவிகளில் எல்லாருக்கும் பயந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனிதனமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள், சாப்பிட்டார். ஓகே, யோவான் 17:10 நான் சொன்னபடி இணைபிரியாத நெருக்கமான ஐக்கியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையிலே இருக்கிறது. அவ்விதமான ஒரு ஐக்கியம் நாம் ஒவ்வொருவருக்கும் இடையிலே இருக்கவும் நாம் அவரோடு ஐக்கியமாக இருக்கவும் தேவன் விரும்பி நம்மை அழைத்திருக்கிறார். இது ஒரு பெரிதான ஒரு அழைப்பு. ஜனாதிபதி அவர ஃப்ரெண்ட்ஸோடு யாராவது நெருக்கமான உறவினர்களோடு அவர் அறையில் கதைச்சு கொண்டிருக்கிறார். வைப்போம், இங்கே ஜனாதிபதி தான் மேல் மனுஷர்களுக்குள்ள. அவர் உனக்கு குறிப்பாக ஒரு அழைப்புதல் கொடுத்து இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு நாங்கள் இது இது செய்கிறோம், நான் உன்னை அழைக்கிறேன், நீ எங்களுடைய ஃபெலோஷிப் ஐக்கியத்திலே நீ கலந்து கொள்ள எங்களோட எங்கள் குடும்பத்திலே என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அழைப்பு இல்லையா? அப்படியானால் தேவன் நமக்கு எவ்விதமான ஒரு பெரிதான அழைப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் அவரோடும் தேவனோடும் அவரது குமாரன் இயேசுவோடும், அவருடைய திட்டங்களிலே நாங்கள் பங்கெடுக்க, அவருடைய காரியங்களிலே நாங்களும் ஈடுபட, அவரது ராஜ்யத்தின் காரியங்கள் எத்தனையோ இருக்கிறது, இதோ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது, அவர்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெற்று நம்மை அழைத்தீர்கள். கம் 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 கம். ஸோ அதே விதமான அழைப்பினை தேவன் நம்மை அழைத்தார். சரி, 1 யோவான் 1:1 தொடக்கம் வாசிப்போம் நாங்கள். ஓகே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். எச்சின இடத்தை சொல்லியிருக்குது, நாங்கள் கேட்டதும் கண்களினாலே கண்டதும் நோக்கி பார்த்ததும். இங்கே பாருங்க, நான் நினைக்கிறேன் சில சமயம் ஆண்டவர் சாப்பிட்டதுக்கு பிறகு அந்த கார்டனில் அங்கே இங்கே இவங்க போன இடத்த ஊழியங்களில் அவர் தனியாக இருக்க நேரத்தில் கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்துருவோம், என்ன செய்கிறார், அவருடைய முகத்தை கண்ணை அவர் கண்ணிமைகளை அவருடைய நோக்கி பார்த்ததும் நோக்கி அது இப்போ தான் வந்தது, நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டது, கிட்ட போய் தொட்டெல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க, ஆசையில் கையெடுக்க தொட்டு பார்ப்போம். ஏன் வெளிப்படுத்துதல் வந்துட்டுது, வார்த்தையாகிய தேவன் மாமிசமாகி வருவார் என்று தேவன் நம்மோடு இம்மானுவேல் அவர்களுக்கு வெளிப்படுத்துதல் கிடைச்சிட்டது. அப்போ பிடிகளையே பார்த்துருப்பாங்க, என்ன செய்கிறார், ஆசையா. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம், ஜீவ வார்த்தை ஆண்டவராகிய இயேசு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அவர் மனுஷனானார், பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, யாரோடு, பேதுரு, யோவான், ஜெய்ம்ஸ், யாக்கோபு, நெத்தானியல், ஃபிலிப், ஆண்ட்ரூ, அப்போஸ்தலர்களோடு நாங்களும் ஐக்கியமாவதற்கு, நாங்களும் அவரது இயேசுவை ஷேர் பண்ணுவதற்கு, அவரை அவருடைய ஜீவனை பகிர்ந்து கொள்வதற்கு, நம்முடைய ஜீவனை பகிர்ந்து கொள்ள நாம் ஐக்கியப்படுவதற்கு, நீங்கள் எங்களுடைய ஐக்கியம் உள்ளபடி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அதோ பார்த்தீர்களா, இவைகள் எழுதப்பட்டதன் காரணமே நாம் ஐக்கியமாக இருப்பதற்கும் அந்த ஐக்கியத்தின் மூலம் நாங்கள் சந்தோஷம் அடைய, தேவனுடைய ராஜ்யம் நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் கழிவுறுதல், அந்த சந்தோஷம் நாங்கள் அனுபவிப்பதற்கு. ஐக்கியம் இல்லையோ சந்தோஷம் இல்லை, ஐக்கியம் இல்லாமல் தேவனுடைய திட்டங்களை அறிய முடியாது. நெருங்கின உறவும் ஐக்கியமும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் நாம் எங்கு போகிறோம் என்று நமக்கு தெரியாது, எந்த சபைக்கும் தெரியாது. இது அநேகமானவர்கள் அறியவில்லை. தேவன் ஒரு குறிப்பான திட்டத்தை வச்சிருக்கிறார், அது ஐக்கியத்தின் மூலம் தான் அதை வெளிப்படுத்த போகிறார். போக போக நீ அறிய போகிறாய். Now, this is the message. இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி. 5 என்ன கேள்விப்பட்டார்கள், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி. எது, தேவன் வெளிச்சத்திலே இருக்கிறார், தேவன் வெளிச்சமாகவே இருக்கிறார், அவரிடத்தில் எந்த ஒரு இருளும் இல்லை. இந்த மண்டபம் பல இடங்களிலே வெளிச்சமாக இருக்கிறது, இந்த இடத்துல அவ்வளவாக இல்லை,
பின்னாலே இன்னும் குறைவாக இருக்கிறது. தேவனிடத்திலோ எந்த இடத்திலும் ஒரு இருளும் இல்லை. இதுதான் நாங்கள் கேள்விப்பட்ட அவரது விசேஷமான செய்தி. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு எங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் உண்மையின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சகோதரர்களே, ஆரம்பத்திலே ஆதியாகமத்திலே உங்களுக்கு தெரியும், தேவன் வெளிச்சத்தை வெளிச்சம் உண்டாவதாக என்று சொல்லி இருளை வெளிச்சத்திலே இருந்து பிரித்தார் வெவ்வேறாக. ஆதியாகமம் 1:4, God separated darkness from light. வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் எந்த ஒரு ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் இல்லை, இதிலையும் கலக்க முடியாது. வெளிச்சம் வர இருள் அகல வேணும். வெளிச்சம் இல்லாத இடத்திலே இருள் அங்கே குடிகொண்டிருக்கும். தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், பிசாசு இருளாயிருக்கிறது. ரெண்டுக்கும் எந்த ஒரு ஐக்கியம் இல்லை, தொடர்பு இல்லை எந்த காரியத்திலும். He separated it, பிரித்தெடுத்தார். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய காரியம். There cannot be fellowship between light and darkness. 2 Corinthians 6:14, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது என்று பவுல் கூறுகிறார். என்ன ஐக்கியம்? சிலர் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அதையும் இதையும் மெதுவாங்க அலங்காரம் ஏதாவது செய்து போட்டு ஆண்டவர் அறிவார் தானே என்று இருளிலே நடக்கிறார்கள். இவர்களுக்கு தேவனோட ஐக்கியம் இருக்குமா? இல்லை. இங்கே என்ன சொல்கிறது? நாம் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் நாம் பொய் சொல்லுகிறோம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஸோ அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல நாமும் நம்முடைய ஜீவியமும் நாளாத்தம் வார்த்தை வெளிச்சம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடக்காவிட்டால் நாம் அவரோட நான் நெருங்கி நான் உறவாக இருக்கிறேன் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்வது பொய். இந்த வெளிச்சத்திலே வார்த்தை என்கிற வெளிச்சத்திலே நாம் நாளாந்தம் நேரத்துக்கு நேரம் நாம் நடந்தால்தான் அவரோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். ஏன்? அவர் வெளிச்சத்திலே இருக்கிறார். இது பலருக்கு ஒரு புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களுக்குள்ளே எரிச்சலும் பொறாமையும் குற்றஞ்சாட்டுதலும் புறங்கூறுதலும் மன்னிக்க முடியாதாவையும் இருக்கும் நேரத்திலே நாம் வெளிச்சத்திலே நடக்கிறோமா? இல்லை. ஏற்கனவே நாம் இருளுக்குள்ளே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். அப்படி இருளிலே இருக்கும் நேரத்திலே நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே வந்து ராப்போசனம் எடுத்து அல்லது பாட்டு படித்து அல்லது நோட்ஸ் எடுத்து போகிற நேரத்தில் வாட் இஸ் ஹேப்பனிங்? எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொண்டு வர நாங்களே எங்களை வழிகளை திறக்கிறோம். இருளில் இருந்து கொண்டு நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தேவனோடு கரத்தை தூக்குகிறோம். இல்லை, அங்கு கசப்பு இருக்கிறது, மூர்க்கம் இருக்கிறது, கபடு இருக்கிறது, பொய் இருக்கிறது, அங்கு உள்ள எரிச்சல் இருக்கிறது, இன்னும் ஒரு சகோதரர் இன்னும் ஒரு குடும்பத்தை இட்டு ஒரு 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 குற்றச்சாட்டும் ஒரு மன்னிக்க முடியாத அப்படி இது இல்லை, அது சரி வராது. அந்த விதமான ஒரு நிலை இருக்கிறவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? திரவம் 1 John 2:9-11, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். பார்த்தீங்களா? பயக்கிறன்னு சொன்னால் யூ ஹேவிங் ரிசன்மெண்ட்ஸ் அண்ட் யூனோ அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் ஹெய்ட்ரட், அந்த எரிச்சல் பொறாமைகள், அது இது கசப்புகளோடு வந்து விட்டு போகிறது, ஒருவருடையும் கதைக்கிறதில் வராச்சு இருந்தாச்சு, ஆக ரிலேஷன்ஸோடு அந்த இனமினத்தோடு காய்ச்சி போட்டு அப்படி ஓடுறது, மற்றவங்களோட ஒரு இதுவும் இல்லை, அவங்க ஒரு மனுஷன் இல்லை, அவங்க வேற ஏதோ ஒரு எரும மாடுகள், அவங்களோட ஐக்கியப்பட இயலாது என்ற உபாதியான ஒரு நோக்கம். அப்ப என்ன செய்யறது? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கலாம். இது எழுதப்பட்டது விசுவாசிகளுக்கு. Even now they are in darkness. இருளிலே என்று சொன்னால் அசுத்தாவிகளின் சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான், அசுத்தாவிகளினாலே பிடிபட்டு இருக்கிறான். உள்ளே போயிருக்கலாம் அல்லது அவனை சூழ்ந்திருக்கலாம், அநேகமாக உள்ளே போயிருக்கும். ஏன் கோபத்தோடு படுக்கைக்கு போகாது என்று இருக்க Ephesians 4:30 தொடக்கம் வாசித்தால் 4:27, இடம் திறக்கிறோம், நாங்கள் கதவுகளை திறக்கிறோம் இல்லையா? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், தேவனுடைய வெளிச்சத்திலே இருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. யார் இடறுவது? காரில் உள்ளே நடக்கிறவர்கள். நீதிமொழிகள் 4:18, அவர்கள் இடறுவது இன்னதென்று இல்லாறியாது இருக்கிறார்கள். 11 சகோதரனை பயக்கிறவன் அல்லது எரிச்சல் கொள்கிறவன் அல்லது காரியங்களை நிவர்த்தி பண்ணாதவன், குற்றம் சாட்டி கொண்டு தெரிகிறவன், புறங்கூறுகிறவன், கபடாக பேசுகிறவன். ஹலோ பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹவ் ஆர் யூ? இப்படி அநேக மேய்ப்பர்கள் கதைப்பார்கள், உள்ளுக்கு சரியில்லாமல் மூப்பர்கள் கதைப்பார்கள். உலகெங்கும் நான் சொல்லுகிறேன், இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். பார்த்தீங்களா, இப்படிப்பட்ட தேவனுடைய ஜனம் என்று சொல்கிறவர்கள் இருளிலே இருந்து இருளிலே தங்கள் ஜீவியத்தை பண்ணுகிறார்கள். நடக்கிறான் சொன்னால் இருளிலே அவன் தன் ஜீவியத்தை நடத்துகிறான். இருளானது அசுத்தாவிகள் அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கலாம். ஹி மிஸ் த கேனன், அவன் தன்னுடைய கானானை தப்ப விட்டான். அவன் எங்க போகிறான் என்று இப்பொழுது தெரியாது. அந்த சகோதரி சபைக்கு வருகிறாள், போகிறாள். நவ் யூ ஆர் இன் தி குரூப் ஆஃப் எனவா யானவா, நீ வாராய் போறாய், அவ்வளவுதான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினது. நவ் தீஸ் ஆர் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கண்கள் குருடாக்கப்பட்டது. ஏன்? உள்ளே கசப்பு, வெறுப்பு, எரிச்சல், பொறாமை, குற்றஞ்சாட்டு, பின்னாலே ஒரு கதை, இங்காலே ஒரு கதை, முன்னுக்கு ஒரு முகம், பின்னுக்கு ஒரு முகம். இப்படியா இருப்பது ஐக்கியம் அல்ல. இப்படி இருக்கிறவர்கள் தேவனோடு உறவாடுகிறார்கள் என்று சொன்னால் போய், அதான் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசித்தோம். அதை பார்த்தீங்களா, சோ ஹி பிளைண்டட் டு த டெஸ்டினி. அவனது இலக்கை குருடாக்கினது அசுத்தாவிகள். ஏன் ஐக்கியம் இல்லை, சகோதரர்களோடு ஐக்கியம் இல்லை. இந்த சபையிலே நான் சொல்லட்டும், ஐக்கியம் மிக 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 குறைவில்லை, ஒன்றுமே இல்லை. ஐக்கியம் இல்லை, ஷேர் பண்றதில்லை எங்களது நேரத்தை, எங்களது வாழ்க்கை, எங்களது சாப்பாடை, எங்களது நேரத்தை. நோ, தேர் இஸ் நோ ஷேரிங் ஹியர். சபைக்கு வந்து கூட ஞாயிற்றுக்கிழமை விட்ட போறது ஐக்கியம் இல்லை. அநேகமானவர்கள் முடிந்த உடனே ஓடுவார்கள் வீட்டு. நோ, யூ ஹாவ் நோ ஃபெலோஷிப். உனக்கு ஐக்கியம் இல்லை. ஐக்கியம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் அந்த வெளிச்சத்தை கொடுத்து, அந்த அபிஷேகத்தை கொடுத்து அவர்கள் போகிறது எந்த பாதை என்றவர்களுக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஏன்? தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளே நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் தீர்மானம் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள், உடன்படிக்கையின் செய்திகள் எல்லாம் அவருக்குள்ளே நடந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் அவை யாவும் திட்டமிட்டு இயேசு சரியான நேரத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார். அந்த ஐக்கியம் இல்லாதபடியினால் உனக்கு எங்கு போகிறாய் என்று தெரியாது. நீ ஏன் பிறந்தாய் என்று உனக்கு தெரியாது. எதற்காக இந்த செய்திகளை கேட்கிறாய் என்று உனக்கு தெரியாது. நீ எகிப்தை விட்டு வெளியே வந்தாய், ஆனால் நீ கானானுக்குள்ளே நீ போறதில்லை. நான் சொன்னேன், பிசாசு ரெண்டு காரியங்கள் வைத்திருக்கிறது தாக்குதலுக்காக. ஒன்று, ஜனங்களை ரட்சிப்படைய விட்டவே விடாது. அது 2 கொரிந்தியர் 4:3. அடுத்தது, நீ ரட்சிப்படைந்ததுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நீ வேலை செய்ய உன்னை விடவே விட மாட்டான். ஏதாவது நல்ல காரியங்களை காண்பிப்பான். இருளிலே இன்னும் வைத்திருக்க, உன் கண்களை குருடாக்கி வைத்திருக்க. சோ இவனுக்கு போகும் இடம் இன்னதென்று அறியாது இருக்கிறான். அதோ பார்த்தீர்களா, வெரி சிம்பிள். அது யான் நேரத்திலே அது குருடான நிலைமை. இப்பொழுது மறுபடியும் அந்த முதலாம் அதிகாரச்சிலை 7 வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறது போல, அவர் ஆண்டவராகிய இயேசு, நாமும் ஒளியிலே நடந்தால், வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் நடந்தால், விசுவாசிகளின் ஐக்கியத்திலே நாம் நடந்தால், விசுவாசிகளோடு நெருங்கிய ஐக்கியத்திலே நாம் இருந்து கொண்டிருந்தால், காரியங்களை நிவர்த்தி பண்ணி மன்னித்து அரவணைத்து ஐக்கியப்பட்டு ஷேர் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையை இருந்தால், அதோபா அவர் ஒளியிலே இருக்கிறது, நாம் ஒளியிலே நடந்தால், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தயவு செய்து எழுதுவதை எல்லாம் நிப்பாட்டி என்ன பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் விருப்பம் ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தம் சுத்திகரிப்பது இல்லையா? இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது எல்லாமே இஸ் இன் தி கண்டினியூஸ் பிரசன்ட் டென்ஸ், தொடர்ந்த நிகழ்காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியிலே இருந்து கொண்டிருக்கிறார், நாமும் ஒளியிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும், வார்த்தையின் வெளிச்சத்திலே. அப்பொழுது அதன் மூலம் வருவது ஐக்கியம். நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த ஐக்கியப்பட்டதன் மூலமாக நாளாந்தம் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்து கொண்டு போகிறது. That is the result. The cleansing of the blood of Jesus is conditional. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சுத்திகரிப்பு அது நிபந்தனை உள்ளது. இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், அது தானாகவே நடக்கிறது. ஆண்டவரே உமது ரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவர் அப்போஸ்தலர் சொல்லுவோம் அல்லவா, உமது ரத்தத்தின் மூலம் நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மை, ரட்சிப்பின் நேரத்தில் அது நடந்தது. ஆனால் நாளாந்தம் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? அல்லது பூச்சல், வெறுப்பு, கசப்பு மன்னிக்க முடியாதாவே? இப்பயே பாருங்கள், உனக்கு அன்பும் இரக்கமும் ஐக்கியமும் இருந்தால் எத்தனையோ தடவை நீ பேசியிருப்பாய், நெருக்கம் உள்ளவர்களை போய் நெருங்கி சந்திச்சிருப்பாய். வாழ்க்கை என்பது ஒருச்சல். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து மறித்தாலும் எத்தனைச்சிருக்கும், செற்றதை ஆகிய அநேக கனிகளை கொடுக்கும். நாம் நம்முடைய வாழ்க்கையை பிடித்துக் கொண்டிருக்க மட்டும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஸோ தொடர்ந்து சுத்திகரிப்பு தேவை. நாம் மறுபடியும் பிறந்தோம், அவரது இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்டு, இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு, இரத்தத்தினால் பிரித்தெடுக்கப்பட்டு நல்லதே. அதை அறிக்கை பண்ணுகிறோம். அந்த அறிக்கை புத்தகத்தின் மூலமாக அது என் பேருக்கு பாடமாக தெரியும். அந்த ராப்போசனத்திலே அவருடைய வெற்றி அந்த மேடை நாங்கள் ஸ்திரப்படுத்த. ஆனால் நாளாந்தம் எங்கள் வாழ்க்கையிலே சுத்திகரிப்பு இருக்கிறதா? நாம் ஒளியிலே நடந்தால், நாம் சகோதரர்களோடும் ஐக்கியப்பட்டிருந்தால் அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். நாளாந்தம் இந்த வசனம் நித்திய நிகழ்காலத்திலே போடப்பட்டிருக்கிறது. நித்திய நிகழ்காலம் அறிந்து கொள்ளுங்க. தானாக அது நடக்கும் என்று நினைக்க வேண்டாம். The moment you walk out, கசப்பு வெறுப்பு மூர்க்கத்தோடாது ஒழிதோடு ஐக்கியமும் இல்லாமல் நீ மற்றாக்களோட பேசாம அங்கே போய் தூரமாக போய் நீ எப்பொழுது மறைந்து போகிறாயோ, பிரதர் அண்ட் சிஸ்டர், let me tell you, you are living in darkness. நீ வேதத்தை படிக்கலாம், நீ ஜெபம் பண்ணலாம், நீ இருளிலே உட்கார்ந்து தான் அதை செய்கிறாய் என்பதை அறிந்து கொள். You are in darkness. விசுவாசிகளோடு ஐக்கியம் உனக்கு எப்பொழுது கெட்டு போகிறதோ, நீ இருளுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாய். யாராயுமே இருக்கட்டும், தேவனுடைய ஜனத்தின் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு நல்ல பள்ளமான ஒரு அஸ்திவாரம் எதென்று கேட்டால், நமக்கு இருக்கிற ஐக்கியம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும் நேரத்திலே தான் தேவன் ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளை இடுகிறார். சங்கீதம் 133, அந்த இடத்திலே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார். That means there is a spiritual birth. ஒரு ஆவிக்குரிய காரியம் அங்கே பிறக்கிறது. சகோதரர்கள் ஒருமித்தால் ஐக்கியப்பட்டிருக்கும் நேரத்திலே ஜபத்துக்காக மட்டும் வந்து ஒருமனப்படுவோம், இந்த பாடசாலைகளுக்காக ஜபிப்போம் என்று, நோ, அதுக்கும் ஒருமனத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. ஏற்கனவே ஐக்கியம் இருக்கிறதா? ஏற்கனவே ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கிறீங்களா? ஏற்கனவே சகோதரர்கள் பரிசுத்த முத்தம் கொடுக்கிறீர்களா? உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்கிறீர்களா? அதுதான் ஐக்கியம். ஃபெலோஷிப், ஷேரிங் டுகெதர், ஹேவிங் திங்ஸ் இன் காமன், ஷேரிங் டுகெதர். வி ஷேர் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவினுடைய ஜீவனை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இல்லையா? அதே ஜீவன், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே தகப்பன், ஒரே வார்த்தை, ஒரே புத்தகம், ஒரே விசுவாசம், இதுக்கு மேலே இல்லை. அப்படி இருக்க சனம் இப்படியான கூட்டத்துக்கு வந்துட்டு, சரி கடைசி ஜபம் முடிஞ்சதோ தட்டி போட்டு போகும், அல்லது சண்டை தண்டை இனத்தோடு மட்டும் கரைக்கும், அக்கா தங்கச்சியோடு, அவர் மெட்டாவரோட, அந்த தாய் அங்கே இதோடு, அதோட அதான் நம்மளோட ஐக்கியம். இவர்களுக்கு இரத்த சுத்திகரிப்பு இருக்குமா? இல்லை, இல்லை. நாளாந்த இரத்த சுத்திகரிப்பு ஒளியிலே நடக்கிறதன் மூலமாகவும், நாம் ஐக்கியமாக இருக்கிறதன் மூலமாகவும் வருகிறதை ஒழிய மற்றபடி அல்ல. சகோதரனை பயக்கிறவன், சகோதரியை பார்க்கிறவன், எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு பேசாமல் இருக்கிறவர்கள் இருளிலேயே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இருள் அசுத்தாவி அவன் கண்களை குருடாக்கினது. அவன் எங்கே போகிறாள் என்பதை அறியாதிருக்கிறான். Now you lost your destination. யாராவது இங்கே போகிற நேரம் கேட்ட, நீங்கள் எங்கே போகிறீங்க? எனக்கு தெரியாது என்று சொல்கிறாங்களுக்கு வெளிப்பட்டுறியா? I don't know where I am going. இதுதான் பயங்கரமான காரியம். அந்த வார்த்தையினூடாக 7 fellowship and cleansing, ஐக்கியமும் சுத்திகரிப்பும். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோமா? Out of fellowship, out of light. ஐக்கியம் இல்லாத நேரத்தில் வெளிச்சமே இல்லை. ஐக்கியம் ஹலோ என்று போட்டு கை கொடுத்துட்டு போறதில்லை. உன்னுடைய நேரத்தை நீ பகிர்ந்து கொடுக்கிறாய்.
உடைய வாழ்க்கை மற்ற காரியங்கள் we share together our life. This is what it is. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. You share what you are going through. அந்த விதமான ஒரு நெருக்கம் தேவ ஜனத்துக்கு தேவை. தேவன் அதை நிச்சயம் நமக்குள்ளே ஏற்படுத்துவார். இந்த அவருடைய மகா பெரிய திட்டங்கள் நிறைவேற இது பெரிதான ஒரு அஸ்திவார கல்லாக இருக்கிறது. Blood never cleanses in the dark. இரத்தம் இருளிலே சுத்திகரிக்காது. இருளிலே இருக்கிறவர்கள் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட மாட்டார்கள். அப்படியானால் என்ன நடக்க வேண்டும்? இரத்தத்தின் பாதுகாப்பை சில கேட்பார்கள். ஆண்டவரையும் இரத்தத்தாலே மூடும். ஏழை நீ இருளிலே உட்கார்ந்திருக்கிறாய், அது வேலை செய்யாது. நீ வெளிச்சத்தண்டை வர வேண்டும், நீ இயேசு அண்டை வர வேண்டும். இருளிலே உட்கார்ந்து கொண்டு அந்த இதை கேட்க முடியாது. Come to Jesus. You have to. யோவான் 3:19 தொடக்க வாசித்தால் இருளிலே இருக்கிறவர்கள் யார் என்பது வடிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3:19, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தது, ஆண்டவராகிய இயேசு மனுஷருடைய வேலைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவைகள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. ஏன் மனுஷர்கள் இருளை விரும்புகிறார்கள்? அவர்கள் செய்கைகள் எல்லாம் கேடு, அவர்கள் பாவத்திலே ஜீவிக்கிறார்கள். ஸோ தே வோன்ட் கம். எவ்வளவு சொல்லி பார்த்தோம் பிரதர், அவர் சேர்ச்சுக்கு வர மாட்டாராம். இவ்வளோ இது செய்து பார்த்தோம், அவர் அசைகிற மாதிரி இல்லை. ஏன்? கேடான வேலைகள் அங்கே நடக்கிறபடியால் ஒளியின் இடத்துக்கு யாரும் வரான். அதான் இயேசு சொல்கிறார். அடுத்த வசனம், பொல்லாங்க செய்கிற எவனும் ஒளியை பாய்க்கிறான், தன் வேலைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். யார் ஒளி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தனக்கு வேலைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியின் இடத்திலே வருகிறான் என்றார். அதை பார்த்தீர்களா? ஸோ இருளில் இருக்கிறவர்கள் வராததன் காரணம் அதுதான். அப்போ இருளில் இருந்து ஒளியின் இடத்துக்கு எப்படி வாரதே? இயேசுவண்டை வந்தே அங்கே அந்த 1 யோவான் 1:3 நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. கவனமாய் பாருங்கள். இது எத்தனையோ தடவை என் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு தடவையிலும் தேவன் அதை நிரூபித்தார். அதை அந்த வாசனத்தை உனக்கு காண்பிக்கப் போகிறேன். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ரக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் Now, how you come to the light and surrender to the light, ஒளியின் இடத்துக்கு வந்து எவ்விதமாக நீ உன்னை ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஒளிக்குள்ளாக உன்னை சேர்த்துக் கொள்ளலாம். அவரிடத்திலே வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டால், நம் பாவங்களை அப்படியே அறிக்கையிட்டால், அதுக்கு பார்க்க போறோம் எங்கண்டு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் அந்த பாவத்தினுடைய வந்த சாபம், பாவத்தினுடைய வந்த அழுக்கு, அந்த சரீர சுத்திகரிப்பு, அந்த பிசாசு இருந்துட்டு போன அந்த அசிங்கம், அந்த மனம், அந்த ஆவிக்குரிய எல்லா கூடாத காரியங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு எதனால்? இரத்தத்தினால். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எப்பொழுது அந்த சுத்திகரிப்பு நடக்க போகிறது? பாவங்களை அறிக்கையிட்டால். Then you come to light. Then you begin to live in the light. அதன் பிறகு நீ வெளிச்சத்திலே நீ ஜீவிக்க ஆரம்பிக்கிறாய். இது மிக மிக முக்கியம் சகோதரர்களே. நம்முடைய ஐக்கியம் தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய திட்டங்களையும் அறிவிக்க காத்திருக்கிறது. அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐக்கியம் என்கிற இடம் இஸ் அ பிளேஸ் ஆஃப் டெஸ்டிங், சோதனையின் இடம். அது எங்களை செதுக்கும் இடம், ஷேப் பண்ணும் இடம். எங்களை விளங்குதான சொல்றது. 31:9 ஏசியாவுடைய புத்தகத்திலே சியோன்லே அங்கே நெருப்பு இருக்கிறது. சியோன் தேவனுடைய ஜனம் கூடுமிடம், அங்கே நெருப்பு உண்டு. எதற்கு தேவனுடைய ஜனம் ஐக்கியமாக இருக்கும் இடத்திலே நெருப்பு? நம்மை சுத்திகரிக்க, நம்மை தேவனுக்கு பிரயோஜனமான கருவிகளாக உபயோகிக்க. ரட்சிப்படைந்தோம்,
நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஆத்மாவில் இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. சிலருக்கு எடுத்தோண்ட கோபம், சிலருக்கு அது, சிலர் மன்னிக்க முடியாத கஷ்டம் அவர்களுக்கு மன்னிக்கிறது, சிலர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, சிலர் சுள் பொல்லண்டு பாய்கிறார்கள், சிலர் வந்து சேரமாட்டார்கள், ஏதோ அவர்கள் தான் ஜனாதிபதி என்று ஒரே எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பார்கள், அதுக்கு பிறகு சொல்லுவார்கள் ஒருவர் எங்களோட பேசுறதில்லை. சிலுவையோடு இருக்கிற சுமந்த ஜீவியத்தோடு சிலர் இருப்பார்கள், சிலுவை இல்லாத ஜீவியம் இருப்பார்கள். தாங்கள் தான் எல்லாம் பிரச்சனை, நான் ஒரு பிள்ளையான குடும்பத்திலே நான் பிறந்தேன், கொல்ல போனால் நான் பொம்பளையா பிறந்ததே ஒரு வாலிப சகோதரியாக எனக்கு ஒரு சாபமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் எங்கு போவேன், சாக்கு போக்கு எல்லாத்திலையும். ஸோ சியோனை நெருப்பிருப்பது நம்ம சுத்திகரிக்க, ஆனால் அநேகம் பேர் விசுவாசிகளின் ஐக்கியத்தை நாடுவதில்லை. இல்லாமல் சொல்றேன், ஐக்கியம் என்றால் என்ன, நாம் நேரம் செலவழிப்பது ஒருவரோட ஒருவர், மூன்று நாலு பேர் அல்லது ரெண்டு பேர் அல்லது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து கொள்வது ஒரு நாளிலே, கேட்குறீங்களா, ஐக்கியத்துக்கு கொண்டே வருகிறோம், ஒரு சாப்பாடு கொண்டு வருகிறோம், ஒரு ஷார்டேஜ் பேட்டிஸ் எனிச்சிங் வடை கவனமாய்கள், அங்கே நாங்கள் ஐக்கியத்துக்காக வருகிறோம். ஆளுகார் நாங்கள் ஷேர் பண்ண டைமை ஷேர் பண்ண, அதன் பிறகு ஜபத்திலே நாம் போய் முடிக்கிறோம், அதுக்கு பேர் என்ன, ஐக்கியம். அந்த நேரத்திலே அவருடைய தேவைகள், அவருடைய நெருக்கங்கள் ஏதாவது யார் சொன்னால் ரெண்டு மூன்று பேர் மற்றவர்கள் ஏதாவது சேர்ந்து ஜோபம் பண்ணுகிறோம். இப்படித்தான் ஆதிச்சபை இருந்தது. They shared their time, நேரத்தை பயந்தார்கள். They shared even the money, பணத்தை பயந்து கொண்டார்கள். ரைட், அவங்க போய் கேட்கறல, எங்களுக்கு கொஞ்சம் காலம் தேவாதிதண்டு, இவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள் தேவாவியானவராலே, இந்நாளுக்கு இது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. கொஞ்சம் அது எதிலே வந்தது, ஐக்கியத்திலே, ஐக்கியத்திலே ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். எத்தனையோ பேரோடு நான் ஐக்கியப்படும் நேரத்திலே தனியாக ஐக்கிய நேரத்திலே அவர்கள் போனதையும் ஆண்டவர் கேட்பார், ஏன் நீ கொடுக்க இல்லை, ஏன் மௌனமாக இருந்தாய். ஸோ ஐ காட் கால் தெம் அண்ட் தென் கிவ் தெம் சம்திங். ஐக்கியத்தின் மூலமாக விளங்குதான் இந்த ஐக்கியம். நாங்கள் விசுவாசிகள் கல்லுகளைப் போல நாம் இருக்கிறோம், ஆனால் நாம் கரடு முரடான கல்லுகளாக இருக்கிறோம். இதை பாருங்க, இது மிகவும் கரடு முரடான கல்லுகள். இந்த கூறு ஒன்று இருக்கிறது, இப்படியாக இருக்கிற நேரத்தில் தேவரங்களை உபயோகிக்க முடியாது. ஆக்களோட சேர்ற நேரம் இந்த கூறு சில ஆக்களுக்கு ஏறி போடுது முதுகில், அந்த ஆளுக்கு தையல் தேவையாக இருக்குது. சிலர் இந்த பல்லுடைய பார்க்குது இந்த ஆளை பக்கத்தால், அப்போ இங்கால கொஞ்சம் தேய்க்க தேவை. இப்படியாக நிலைகளை நாம் இருக்கிறோம், அதனால இன்னமுமாக தேவன் உன்னை உபயோகிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன் உனக்கு வெளிச்சம் கிடைச்சது, ஏஸ் உனக்கு அழைப்பு இருக்கிறது, நீ நல்லா பேசுவாய், உனக்கு மைக் தேவை இல்லை, ஆயிரம் பேருக்கு உன்னுடைய குரலை கட்டும் அங்காலே. ஆனால் இன்னுமாக நீ உபயோகிக்கப்படாமல் இருக்கிறதன் காரணம், அந்த கல் கரடு முரடாக இருந்தது, அது பல இடங்களிலே பிளேர் மாதிரி இருக்குது, வெட்டிடும் அப்படியாக. இதை பார், இதை பார். ஆல்ரைட், நவ் all like this, இப்படியாக கரடு முரடாக இருக்காங்க. கோலியாத்தை வெல்லுவதற்கு தாவீது வாலிபனாக இருக்கும் நேரத்திலே, முதலாம் சாமுவேல் 17 அதிகாரத்திலே, அவன் கற்கள் எடுப்பதற்காக அவன் ஒரு இடத்துக்கு போனான். 1 Samuel 17:40, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவர்களை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பின் பையிலே போட்டு தன் கவலை தான் கையிலே பிடித்து கொண்டு அந்த பிரச்சிய நடையிலே போனான். வாட்ச் வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த கல்லுகள் புறக்குவதற்கு மலை நடத்துக்கு போகவில்லை, மலை உச்சிக்கு போகவில்லை, ஆற்றங்கரைக்கு போனான். ஆற்றங்கரையிலே போய் மிருதுவான ஸ்மூதான இந்த கூர் சொறியாக இருக்கிற இடங்கள் ஒரு இதுவும் இல்லாமல் கல்லுகளை 5 கல்லுகளை புறக்கினான். அந்த கவனத்தில் வச்சு இழுத்து அடித்த உடனே கோலியாத்தனுடைய தலையில் போய் பட்டு அந்த கல் அவன் தலை மண்டை ஓட்டுக்குள்ளாக புதைந்ததா என்று வேதம் சொல்கிறது. இந்த கல்லுகள் ஒரே இடத்திலே கூட்டமாக இருந்தது. இந்த கல்லுகள் ஏற்கனவே முன்பு கரடு முரடாக இருந்தது, ஆனால் ஒன்றாக இருந்து இந்த கல்லுகள் கரடு முரடாக இருந்தவைகள் எவ்விதமாக அவை மிருதுவாகவும் ரவுண்டாகவும் வந்ததென்றால், நவ் வாட்ச் திஸ், இந்த தண்ணீர்
தொடர்ந்த தண்ணீர்
அந்த கல்களுக்கு மேலே வந்து பட்டுக்கொண்டே இருக்கிறது இல்லையா?
இந்த தொடர்ந்து அதை நினைத்து கொண்டிருக்கும் தண்ணீர் தேவனுடைய வார்த்தை.
எபேசியர் 5:26
இயேசு தண்ணீர் தம்முடைய வார்த்தையினாலே அதை சுத்திகரிக்கிறார்.
இவர்கள் ஐக்கியமாக இந்த கல்லுகளுக்கு சேர்ந்து இருக்கிறது போல ஐக்கியமாக இருக்க அந்த தண்ணீர் வார்த்தை வந்து பட்டு மிருதுவாகிறது மட்டுமல்ல, இந்த கல்லுகள் ஒன்றோடொன்று மோதுகிறது, ஒன்றோடொன்று உரைகிறது. அந்த நேரத்தில் தண்ணீர் வந்து பட்டுக்கொண்டே இருக்கிறது.
அதனாலே அதனுடைய உருவமே மாறுகிறது, அதனுடைய நிலைமை மாறுகிறது.
அந்த கூரான பகுதிகள் எல்லாமே நன்றாக
அது ஷேப் பண்ணப்படுகிறது. ஐக்கியத்திலே இருக்கிறவர்கள் மட்டும் இவ்விதமான தேவன் விரும்புகிற அந்த ஆவிக்குரிய நிலைமைக்கு வருவார்கள்.
இப்படிப்பட்டதான கல்லுகளைத்தான்
தாவீது எடுத்தான் எதிரியை வெல்லுவதற்கு.
நீயும் சபைக்கு வந்து ஐக்கியப்பட்டு வார்த்தையினாலே நாளாந்த முழுகி அந்த வார்த்தைங்கிற தண்ணீர் அடித்து உன்னை மற்ற கல்லுகளோடு விசுவாசிகளோடு மோத பண்ணி அவர்களுக்கு செலவழிகளையும் சொல்லவாய், ஐயோ இவர்களோடு பெரிய கஷ்டமாப்பா, இவருக்கு எடுத்தோன்னே அந்த கதை இந்த கதை எனக்கு விருப்பமே இல்லை அந்த போகிறதுக்கு. எவர் நீங்கள் ஐக்கியத்தை விட்டு விலகி தூரமாக போகிறீர்களோ நீ கரடு முரடான கல்லாகவே இருப்பாய்.
நீ கடைசி மட்டும் தேவனாலே உபயோகிக்கப்பட மாட்டாய்.
நீ சபைக்கு வருவதும் போவதுமாகவே இருப்பாய். எத்தனை பேருபடியும் நான் இதில் பட்டது உங்களுக்கு ரைட். ஐக்கியம் என்று சொன்னால் இந்த தண்ணீருக்குள்ளாக கிடக்கும் கற்களை போல தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுத்து நாம் ஒருவருக்கொருவர் எம்மை ஒப்பு கொடுத்து நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நாம் உங்களை சமர்ப்பிப்பது. அவருக்கு அது இவருக்கு இது எனக்கு அவரோட நான் கதைக்கிறது ஒரு அவ்வளவாக இது இல்லை. ஏனது அவருக்கு ஐக்கியம் இல்லாட்டி பரவாயில்ல, நீ ஐக்கியப்படு. ஐக்கியம் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க, உண்டாக கொண்டு வாங்குங்க. நான் ஒருவரையும் அப்படி சொல்லவில்லை கொண்டு கொண்டு வருவனாமண்டு. ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுங்கோ, பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுங்கோ, ஐக்கியப்படுங்கோ, உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளுங்கோ, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கோ. இதுதான் அந்த கற்கள், அந்த தண்ணீருக்கு கீழே இருக்கிற கற்கள். அந்த அதே இந்த தண்ணீரும் பட ஒவ்வொரு கல்லோடும் இந்த கல்கள் ஒவ்வொன்றும் உறைஞ்சி போடுற நேரத்தில் அந்த தண்ணீரால் அவைகள் ஷேப்பாக and then they come like that
round ஆக.
see that in ஒன்று முதல் காரணம் ஐக்கியமாக ஒன்றாக இருந்தது,
இரண்டாவது அந்த தண்ணீருக்கு கீழே இருந்தது. இந்த ரெண்டும் விசுவாசிகள் முக்கியம். இது அநேக பேரிடத்திலே இந்த சபையிலேயும் இல்லை பல சபைகளிலும் இல்லை.
சகோதரர்களே, இந்த ஐக்கியம் இல்லாத நேரத்திலே தேவனுடைய பிரதான மகத்துவமான திட்டங்களை நாம் அறிய முடியாது,
கடைசி மட்டும் அறிய முடியாது.
இந்த வடிவான மிருதுவான ஸ்மூதான கற்களாக நாங்கள் மாறுவதற்கு தனியாக தெரியலாது, சபை முடிஞ்ச உடனே ஓடையலாது. இல்லை, நாம் ஐக்கியத்துக்காக காத்திருக்க வேண்டும், ஐக்கியத்துக்காக நிற்க வேண்டும். நாங்கள் மற்றார்கள் சில அவங்களோட பிள்ளையான கேரக்டரால் வந்தவங்களோட ஏதாவது ஏசி மோதிட்டு போகிறாங்கன்னு வைப்போம். அது அந்த கூர் என்ன செய்யுது? உன்னுடைய கூரை இது இது உன்னுடைய கூர் இது வர்ற அது உறைஞ்சிற நேரத்தில் தெண்டு அந்த பறக்குது தெண்டு கூரும் உடையும். ஆனால் தண்ணிக்கு கீழே இருக்க வேணும் இந்த கல்லுகள் மாதிரி, அப்போத்தான் மற்ற ஷேப்பிங் நடக்கும். சிலாக சொல்லுவாங்க,
ஓஜோ நான் பார்த்தவே மாட்டேன், அந்தால் பாட பாட வேணாம், அந்த மனசு வந்தால் தொடர்ந்து நிப்பாட்டாது, அவங்க இதை கேட்பாங்க இதை கொஞ்சம் வேண்டாம்.
தனியாக அப்படி தெரிகிறாயா, எனக்கு இந்த ஐக்கியம் தேவையில்லைன்னு தெரிகிறாயா?
நீ எந்த ஒரு காரியத்திலும் நீ சேவை செய்ய ராஜ்யத்திலே இயேசு உன்னை அழைக்க மாட்டார்.
நோ ஃபெலோஷிப்,
நோ மினிஸ்ட்ரி.
இனி செலவழிகளில் ஒரு அளவாக நிஷேப் பண்ணப்பட்டு இப்படி வந்திருக்காயின்னு வைப்போம்.
இதில் இன்னும் ஒரு மேலு குறைச்சி இன்னொரு மொக்கொண்டு கிடக்குது,
இப்பொழுது ஊழியம் செய்கிறாய். ஆனால் சில போகிற சில இடங்களில் போய் ஏதாவது இந்த மொக்கு இந்த இருக்கிறதே அது கொழுவி போட்டு வரது ஆரோடையோ அது இது. அப்போ ஆண்டவர் பார்த்துட்டியா,
ஓ ரைட், அப்போ இங்கே கொஞ்சம் போட வேணும். திருப்பி தண்ணிக்குள்ளே போட்டாச்சு, இது திருப்பி வேறொரு இடத்துல போட்டாச்சு, இது ஏறு அந்த கூர் அந்த இது. அது ஏன் நீ ஒளியாதை போய் ஒளியும் செய்ய போகிறாய். ஆகிய நீ மிருதுவாக நீ இருக்க வேணும். நீ அவருடைய மனதுருக்க செய், நீ அவர்களுக்கு சொல்கிறது அங்கே வரும் பிள்ளைகளை கண்டவுடனே
அந்த குடும்பங்கள் அந்த பிள்ளைகள் இயேசுவின் மனதிருக்கம் உனக்கு உள்ளாக வர வேணும். இது அந்த ஷேப் பண்ணுற இடத்துல தான் இருக்குது. தமக்காக ஊழியர்களை தேவன் தெரிவு செய்யும் நேரத்திலே தாவீது ஆற்றங்கரைக்கு போன மாதிரி ஒருவருக்கொருவர் ஐக்கியப்பட்டு ஒருவரை ஒரு உலாசி மன்னித்து தண்ணீர் வந்து அடிக்க அடிக்க அந்த வார்த்தை நாளாந்தம் அதற்குள்ளாக இருக்கிற அந்த கூழாங்கல் கிளை தாவீது தெரிவு செய்ய போனது போல இயேசுவும் அதே விதமாக அந்த இடத்துக்கு தான் போகிறார். மலை உச்சிக்கு போக மாட்டார்,
ஆற்றங்கரைக்கு போகிறார், தாழ்மையான இடத்துக்கு போகிறார், அவர் பள்ளத்தாக்குக்கு போகிறார் அந்த கல்லை புறக்கி எடுக்க. ரைட், இது உன்னுடைய நேரம், நான் உன்னை இந்த இடத்துக்கு அனுப்புகிறேன், போகலாம் அந்த இடத்துக்கு போ, நான் உன்னோடு வருகிறேன். இதுதான் தேவனுடைய வழி.
Praise the Lord. Now, இப்படியாக நாங்கள் செதுக்கப்பட்டு நாங்கள் எங்களுடைய கேரக்டர்களை ஷேப் பண்ணப்படாவிட்டால் மற்றவர்களுக்கு நாங்கள் கேடு கொண்டு வருவோம். நாங்கள் எங்கள் பெரிய திறமையான ஆக்கள்னு நினைப்போம். ஐக்கியமில் அவள் ஒன்றுமே இல்லை. யூசி, அந்த நல்ல ஷேப்பாக வர்றதுக்கே இது நிச்சயமாக இப்படியான ஒரு கரடு முரடாக கல்லாக இருந்திருக்கும் இது. ஆனால் இது மற்ற கல்லுகளோடு இருந்து உறைஞ்சப்பட்டு அந்த தண்ணீர் அடிக்க 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 ஷேப் பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு பந்து மாதிரி வந்துட்டது. அதில் ஒரு சிறிய தேங்காய் மாதிரி வந்துட்டு தெரியுதானே. ரைட், இல்லாவிட்டால் கூறாகி இருக்கும் நேரத்தில் போனால் எப்படி எனக்கு சொல்லிக்கும் பார்ப்போம். மற்ற ஆக்களை கறி போடுவோம், நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம் இதை கறி போடுவோம். அண்ட் வி பிகம் டேஞ்சரஸ். நான் சில கூட யோசிப்பேன், என்னப்பா இது அங்கேயும் போய் இதானா, சரியாக உறைஞ்சப்படவில்லை, சரியாக தண்ணீருக்கு கீழே இருக்கவில்லை. ஊழியம் செய்கிறாங்க, தண்ணீருக்கு கீழே இருக்க வேணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழே இருக்க வேணும், தேவனுடைய வார்த்தை என்ன நேரம் முழுக்க அடிச்சு கொண்டு இருக்க வேணும், தோஞ்சு கொண்டு இருக்க வேணும் தேவனுடைய வார்த்தையினாலே. ஐக்கியமாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் எழும்பி இன்றைக்கு நாங்கள் ஜபத்திலே தரித்திருந்து இந்த காரியத்துக்காக ஒரு புட்டி புட்டிக்க போறோம் என்று சொல்ல நேரத்தில் தேவன் அந்த இடத்தை அசைத்தே தீர்வார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், 4 அதிகாரத்திலே அவர்கள் ஐக்கியமாக இருந்து எல்லாம் செய்து சாப்பாட்டை பகிர்ந்து கொடுத்து எல்லாத்தையும் செய்து அவர்கள் ஒன்றாக இருந்து ஜபம் பண்ணி செய்யும் நேரத்தில் நெருக்கம் வந்த நேரம் ஒரு மனம் பட்டு ஜபம் பண்ணார்கள். அந்த நேரத்துக்கு மட்டும் அவங்க ஒருமுறைப்பட இல்லை, அந்த பிரச்சனைக்கு மட்டும் மட்டும் கையை கோக்க இல்லை. நோ, ஏற்கனவே ஐக்கியப்பட்ட ஜனமாக இருந்தார்கள், ஏற்கனவே ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருந்தார்கள், ஏற்கனவே அனுதினமும் சந்தித்தார்கள், ஏற்கனவே சாப்பிட்டார்கள் ஒன்றாக. அப்பம் புட்டண்டா ராப்போசனத்தில் இருக்கிற அந்த ஒரு சின்ன அது வச்சன நாக்கள் ஒற்ற காரியம், அதனால் ஏதாவது சாப்பாடு நமக்கு வயிறு நிறையுமா இல்லை. அவர்கள் சாப்பாடு கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டார்கள். தே ஷேர்ட் அங்கே அந்த மண்டபத்தில் கொண்டு வந்து ஒன்றாக இருந்து நேரத்தை செலவழித்து ஒருவருக்கு ஒரு ஜோம் பண்ணார். அந்த நேரத்தில் தான் அவர்கள் சொன்னார், ஓகே நாங்கள் இன்றைக்கு இவங்களை மிரட்டுறாங்க, இவங்க சொல்கிறாங்க நாங்கள் இயேசு நம்ம தரிசிக்கூடாதான்னு சொல்லி பிரசவம் பண்ணக்கூட பார்ப்போம் சேருவோம் கேட்டார். ஜபம் பண்ணினார்கள், ஜபம் கேட்கப்பட்டதா, தேவன் ஆட்டினார் அந்த இடத்தை. அது இந்த அந்த இடம் எதற்கூடாக வந்தது, ஐக்கியம் மேற்படியால் ஐக்கியத்துக்கூடாக வந்த காரியம். யூசை, ஆனால் நீ சொன்னால் நான் இந்த பாட்டில் தான் நான் திரிவனுட்டு ஒன்றுமே ஆகாது, எனக்கு ஒருவருடைய மந்த விதம் ஐக்கியப்பட விருப்பம் இல்லை. நீ ஒரு புதிய வேறு ஒரு பிறவி, ராஜ்யத்தில் நீ பிறந்த ஒரு ஆள் அல்ல, நீ ஒரு வேறு ஒரு பிறவி. ஏனென்றால் தேவன் நம்மை ஐக்கியத்துக்கே அழைத்தார். இசை, அப்படிப்பட்ட ஆகல தேவன் எங்கே வைப்பார் தெரியுமா, மலைக்கு பின்புறத்தில் தான் வைப்பார். யூ பி அந்த மவுண்டன் சைட். உன்னுடைய உனக்கு மற்றவர்களோட ஐக்கியமும் இல்லை, மூப்பர்களோடும் இல்லை, மேய்ப்பனோடும் இல்லை, கண்டாலே ஒரு மாதிரி ஒதுங்கி போகிறேன். ஓ அப்படிதான் கண்டா, ஒரு ஐக்கியமும் கிடையாது. என்ன நடக்கிறதுனே தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே. தேவன் நித்தியத்துக்குமான ஐக்கியத்திலே இருக்கிறார். ஆவியானவருக்குள்ளாக பிதா குமாரனோட ஐக்கியமாக இருக்கிறார். குமாரனுடைய ஐக்கியத்தை குறித்து பேசும் பொழுது ஆவியானவர் எப்படி எழுதி வைத்தா தெரியுமா? யோவான் 1:18 அவரது மார்பிலே இணைந்திருக்கும் அவரது குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் தம்மை. யோவான் 1:18 The son who is in the bosom of the father. Bosom என்று சொன்னால் கரங்கள் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பகுதி. அவ்வளவு நெருக்கமாக இயேசு அவருக்கு இருக்கிறாராம். அந்த ஐக்கியத்தினூடாக நெருங்கிய உறவு கூடாகத்தான் இந்த உடன்படிக்கையின் திட்டங்கள் எல்லாமே அங்கே திட்டமிடப்பட்டது. அந்த செய்திகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். சகல திட்டங்களும் தேவனுடைய செய்கைகளும் அவருடைய நெருங்கிய ஐக்கியத்தினூடாக பிதா குமாரனோடு வைத்திருக்கும் ஐக்கியம் சத்தி ஆவியானவருக்குள்ளாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். மகனே இந்த நாளிலே நீ போகத்தான் வேண்டும் என்ன சொல்லுகிறாய்? அந்த உடன்படிக்கையிலே நான் உமது ஜீவனுக்கு பதிலாய் ஜனங்களை கொடுப்பேன். உம் கரத்தை பிடிக்க நான் சொல்லவில்லையா? நான் உம்மை ஒளியாக நான் புறஜாதிகளுக்கும் உடன்படிக்கைக்காக ஜனங்களுக்கும் கொடுக்கிறேன். இக்குறர்களுடைய கண்களை திறப்பேன். இவையாவும் வந்தது ஐக்கியத்தினாலே. ஐக்கியத்துக்கூடாக திட்டங்கள் நிறைவேறுகிறது. சகோதரர்களே, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இதே இதுதான். எங்களுடைய ஐக்கியத்துக்கூடாகத்தான், நெருங்கிய உறவு கூடாகத்தான் பயங்கர ஜபங்கள் கேட்கப்பட போகிறது. தேவனுடைய திட்டம் இங்கே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பங்களுக்கு, மட்டக்களப்புக்கு, கிழக்கு பிராந்தியத்துக்கு, இலங்கைக்கு, மிடில் ஈஸ்டுக்கு, சிங்கப்பூருக்கு நீ ஜபிக்க போகிறாய், கனடாக்கு, அமெரிக்காவுக்கு, நோவே, all the places, Norway is being shaken now. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். Norway is being shaken. இரண்டாவது உலக மகாயுத்தம் நடந்ததுக்கு பிறகு எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாத ஒரு நாட்டிலே சமாதானம் சமாதானம் என்று சொல்லுவார்கள். சட்டுதியாக பால்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி வேத வாக்கியம் கூறுகிறபடி ஆயிற்று. ஏறக்குறைய 85 பிள்ளைகளுக்கு மேலாக சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள். பலர் உயிரிழந்தார்கள். எதுவும் எந்த நேரத்திலும் நடக்கலாம். இது தேவன் அசைக்கும் நாட்கள். ஸோ அவருடைய திட்டங்களை நாங்கள் ஜபம் பண்ண வல்லமையாக இருக்க, பிசாசின் ராஜ்யத்தை தரைமட்டமாக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திட்டங்கள் வெளிப்படுவது நமக்கு இடையில் இருக்கிற ஐக்கியத்துக்கூடாக, தேவனுடைய ஐக்கியத்துக்கூடாக வெளிப்பட்டது. ஆதியாகமம் 1:26 நாம் மனுஷரை நம்மளது ரூபத்திலும் சாயலும் சிருஷ்டிப்போம். நாம் சிருஷ்டிப்போம், அவர்கள் ஆளட்டும். Let us create and let them rule. ஆளுவது எங்களது பொறுப்பு, சிருஷ்டிப்பு அவருடைய வேலை. அது எதற்கூடாக வந்தது? அந்த திட்டம் உலகத்தை சிருஷ்டித்து எங்களை அவர் பிள்ளைகளை போல சிருஷ்டித்து ஆளுகையை கொடுத்து, இது அவரது ஐக்கியத்துக்கூடாக வந்தது, தேவத்துவத்தின் ஐக்கியம். ஆதியாகமம் 11 ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பாசை வச்சிருந்த நேரத்தில் தேவனை தள்ளி வச்சு போட்டு இவங்க இப்படி கோபுரம் கட்ட, தேவன் நாம் இறங்கி போய் இவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம், மாறுபட வைப்போம். லெட் அஸ் கோ டவுன். ஐக்கியத்தினூடாக தீர்மானம் எடுத்தார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவியர் இவர்கள் பாசையை மாற்றி விடுவோம். தட்ஸ் ரைட். கேன் யூ சீ தட்? இது ஐக்கியத்துக்கூடாக வரும் காரியங்கள், அவருடைய ஐக்கியத்துக்கூடாக வந்த காரியங்கள். ஏசி 6:8 ஐக்கியத்துக்கூடாக அங்கே ஒரு திட்டமிட்ட ஒரு காரியம் வெளியிலே அங்கு கூறப்படும் நேரத்தில் ஏசி அதை கேட்டார். யாரை அனுப்புவோம், யார் எங்களுக்காக போவார்கள்? திருத்துவம் பேசுகிறது. ஐக்கியத்துக்கூடாக திட்டங்கள் அங்கே வெளியரங்கமாக கூறப்படுகிறது. ஏசையா அந்த திட்டத்தை கேட்டால், யாரை அனுப்புவோம், யார் எங்களுக்காக போவார்கள்? இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்ப மாட்டவரே. ஏசியாவுக்கு அது கூறப்படவில்லை, அது திட்டங்கள் வழியாலே கூறப்பட்டது. ஐக்கியத்துக்கூடாக இதே விதமாகத்தான் தேவனுடைய ஜனம் ஐக்கியப்பட்டிருக்கும் நேரத்திலே தேவ திட்டங்கள் நம் வாழ்க்கையிலும் சபையின் ஊழியத்தின் வாழ்க்கையிலையும் வெளிப்படும். இன்றைக்கு இதை அறிஞ்சு கொள்ளுங்கோ. சபைக்கு வந்து போட்டு தட்டி போட்டு போறாக்கள், அடுத்த கிழமை வாராக்கள், அதுக்கு தரிசனம் கொடுக்க மட்டும் வாராக்கள். நீ போகிற இடம் தெரியாமல் அலைவாய். இருள் உன் கண்களை மூடி போட்டது. நீ ஐக்கியத்துக்காகவே அழைக்கப்பட்டாய். ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்பதற்கு
எங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கு, எங்கள் ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, இயேசுவின் ஜீவனை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, ஐக்கியம், ஃபெலோஷிப், ஷேரிங் டுகெதர், அதற்காகவே அழைக்கப்பட்டோம். அதுக்கு பிறகு அது இல்லாமல் சபை எதற்கு? ஏன் சபை? ஒருத்தருக்கு பிரச்சனையாக ஒருத்தருக்கு அதான் புரிதான், ஒருத்தருமே கிட்டையும் போகிறதில்லை. ஒரு செத்த கூடவோ அல்லது ஏதோ ஒரு சோம் இல்லையோ அல்லது கேள்வி ஒரு சரம் சிலர் கல்யாண அதிதிகளுக்கு வராது. நாமையும் போவேன். ஐக்கியமா? இது இரக்கமா? இதுக்கு பேர் அன்பா? இதுக்கு பேர் தேவனுடைய குடும்பமா? ஒன்றுமே இல்லை. அதனாலே தேவ திட்டம் வெளிப்படாது. ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே வெளிப்படும். ஐக்கியமாக இருக்கிறவர்கள் மட்டுமே தேவன் அவர்களை எடுத்து தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக போன மாதிரி அவர் எதிரிக்கு விரோதமாக அவர்களை உபயோகித்து தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவார். மற்றபடி அல்ல. வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான காரியம். நவ் அப்போஸ்தலர் 2 44 தொடக்கம் மேலே வாசித்தால் இன்னும் விளக்கமாக, இப்பொழுது நான் இவ்வளவு நேரம் சொன்னது அது உங்களுக்கு ஆண்டவர் இதயத்தில் பாடலாம். அப்போஸ்தலர் 2:44, விசுவாசிகள் எல்லாரும் சீஷர்கள் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். சொல்லுங்க, பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். ஐக்கியம் நீங்கள் பிளான் பண்ணிட்டே போகலாம். கொஞ்சம் பேரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த டைமில் நாங்கள் கூடுவோம் என்று சொல்லி, பிரிங் சம்திங் டு ஈட், பை சம்திங், ஹாவ் அ கப் ஆஃப் டீ, வாட் எவர், வாட் இஸ் தட்? ஃபெலோஷிப், ஃபெலோஷிப், பகிர்ந்து கொள்வது, நேரத்தை பகிர்ந்து கொள்வது, எங்கள் சந்தோஷங்களை, துக்குகளை பகிர்ந்து கொள்வது. ஐ நீட் ஃபெலோஷிப், எனக்கு ஐக்கியம் தேவை. நான் தனியாக தெரியும் நோ. அப்படி தனியாய் திரிகிற குடும்பமோ தனியாய் திரிகிற சகோதரன் சகோதரியாக நீ இருந்தால் உன்னை பிசாசு விடவே விடாது, விடவே விடாது, கடைசி மட்டும் விடாது. ஏன்? நீ இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய், அது விடாது. ஐக்கியத்துக்காக தேவனை அழைத்தார், அது விடாது. சகோதரர்களே, இவ்வளவு நேரம் நீ இதை கேட்டாய், இதோ பார், காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையாக்கு தக்கதாக அவள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். பகிர்ந்து கொடுப்பது ஷேரிங், ஷேரிங் யுவர் மணி வித் another friend, another sister, another brother, brother to brother, sister to sister, sharing your love. எப்படி தேவன் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனிதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அப்பம் பிட்டு என்று சொன்னால் ராப்போசனம், நாங்கள் அதைத்தான் யோசிக்கிறோம் இல்லையா? இல்லை, அவர்கள் ராப்போசனம் ஒரு மீல், ஒரு சாப்பாடு, புட்டோ இடியப்பமோ அல்லது தோசையோ கோஜம் சாப்பாடோ இல்லை, அவர்கள் ஒன்றாக ஐக்கியப்பட்டு சாப்பிட்டார்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே. அதான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஃபெலோஷிப். நீ சாப்பாடு செய்தி ஆக்கிற வீட்டை போகலாம், அங்கே ஆவலாதி கதைக்க இல்லை, ஆண்டவரை ஷேர் பண்ண அவங்களோடு சேர்ந்து சாப்பிடலாம். சமூக விசுவாசிகளாக வீட்டாயும் இருக்கலாம், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக ஜபிக்க, மற்ற குடும்பங்களுக்காக ஜபிக்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜபிக்க, தட் இஸ் ஃபெலோஷிப், அது ஐக்கியம், அதான் ஃபெலோஷிப். பகிர்ந்து கொடுத்தார்கள். வீடுகள் தோறும் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் சாப்பிட்டு தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் சௌகரித்திருந்தார்கள். இந்த ஐக்கியத்தின் மூலமாய் வந்த ஆவிக்குரிய புறப்பு என்ன? நான் சொன்னேன், ஐக்கியத்தின் மூலமாக தேவ திட்டங்கள் வெளிப்படும் என்று. இந்த ஐக்கியத்தின் மூலமாக என்ன வெளியில வந்தது? அதுபார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் ஒவ்வொரு நாளிலும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அந்த ஐக்கியத்தின் மூலம் வந்தது. இவர்கள் போய் என்று சொல்லவில்லை, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நீ அந்த வீட்டுக்கு போனால் இவர்கள் ஐக்கியப்படுவதற்காக உன்னுடைய அன்பையும் உன்னுடைய இரக்கத்தையும் நீங்கள் ஒன்றாக இருக்கிறதை மற்றார் யாரோ வந்தால் பார்த்து அந்த சபை இங்கே இருக்கு, இந்த இவங்க சரியான ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, ஐக்கியமாக இருக்கிறாங்க, என்னையும் அங்கே கூட்டி போவீங்களா? நான் முதல்ல இங்கே ரட்சிப்படைய வேணும். பார்த்தீங்களா இங்கே அப்போஸ்தலர் 13 அதிகாரத்தில் அங்கேயும் ஐக்கியமாக இருந்து தேவனை தொழுது கொண்டிருந்தார்கள்.
அங்க சபையில சேர்றது ஜபத்துக்கு மட்டுமல்ல, ஐக்கியம் இருக்குது, அங்க சாப்பாடு இருக்குது, அங்க பகிர்ந்து கொடுத்தல் இருக்குது. அதன் பிறகு அவர்கள் ஜபிக்கிறார்கள் ஒன்றாக. உடனடியாக ஆவிக்குரிய ஒரு காரியம் பிறக்கிறது. பவுலையும் சீலாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காய் அவர்களை பிரித்து விடுங்கள். அது பார்த்தீர்களா, ஐக்கியத்தின் மூலம் பிறப்பதே தேவனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம். அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்திலே எல்லாரும் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 நாட்கள் வந்தோடனே தொடர்ந்தே ஜபம் தானா? இல்லை, அவர்கள் கதைச்சிருப்பார்கள், அவர்கள் சாப்பிட்டு இருப்பார்கள், கொண்டு வந்த சாப்பாடுகளை பகிர்ந்திருப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்திருப்பார்கள். ஃபெலோஷிப், ஃபெலோஷிப், ஐக்கியம். அதன் பிறகு 50ஆம் நாள் வந்தது. இன்னமும் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளிலும் போய் ஐக்கியப்பட்டு ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சட்டதியாக வேதம் சொல்லுகிற சட்டதியாக தேவ திட்டம் நிறைவேற தேவ ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த இடத்துல அவர்கள் எல்லாரையும் நிரப்பினார். The outcome, the result of fellowship. ஐக்கியம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அவரோடு குமாரனோடும் ஐக்கியப்படவே நாம் அழைக்கப்பட்டோம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்போதும் நான் சொல்லுவேன், எத்தனையோ பேருக்கு ஐக்கியமே இல்லை. 99% அது வருகிறார்கள் போகிறார்கள், இங்கே இருக்கிறவர்கள் விசாரிப்பதே இல்லை. எப்படி சிஸ்டர் என்ன மாதிரி உங்களோட ஜீவியம், எப்படியா உங்களை ஆவிக்குரிய ஜீவியம், வருமானம் எல்லாம் சரியாக இருக்கா, எப்படி உங்களுக்கு ஊழியர்கள் போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்து பேசி ஏதாவது பகிர்ந்து, பணமோ டைமோ அல்லது சாப்பாடோ, இது ஒரு கிஃப்டாக கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க சிஸ்டர். அப்படி இருக்குதா? இதுக்கு பேர் தான் ஐக்கியம். இதை விட வேற என்ன? இதுக்கு பேர் தான் ஐக்கியம். அப்படியா ஜீவிக்க ஜீவிக்க, நீ மிருதுவான கல்லாக, நீ இந்த தண்ணிக்கு கீழே இருந்து நீ செதுக்கப்பட்டு தேவன் உன்னை எடுத்து எதிரிக்கு விரோதமாக உன்னை உபயோகிக்கும் நாள் வரும். அந்த வழியிலே தேவன் இயேசுவின் நாமத்து கூடாய் மகிமை அடைவார். ஆமென். So that's so important. நாம் ஒருவருக்கு ஒருவர் அவை ஒப்பிப்பு கொடுக்க வேணும். அந்த 2 அதிகாரம் 42வது வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யம் ஐக்கியத்திலும் அப்பம் பிக்குதல் சாப்பாடு போஜனம் சாப்பிடுவதிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தடுத்திருந்தார்கள். 4 காரியம் டீச்சிங், அதான் அந்த தண்ணீர் வந்து அடிச்சு கொண்டே இருந்தது. டீச்சிங் ஒவ்வொரு நாளிலும் வர முடியாதவர்கள் வீட்டில் இருந்து அந்த டீச்சிங் எடுக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு வந்து ஐக்கியப்படலாம் ஆக்களோடு. அந்த நாளிலே ஐக்கியம் இல்லாதவர்கள் பயங்கரமான காரியம். அந்யோன்யம் ஐக்கியம், அப்பம்பிக்கிறது சொன்னால் ஹேவிங் மீல்ஸ் டுகெதர், ஹேவிங் மீல்ஸ் டுகெதர். கம், உனக்கு எங்கே தகர சாப்பாடு விருப்பம் இல்லாடி, உன்னுடைய சாப்பாடு கொண்டு வந்து அவர்களுக்கு பயந்து கொடுத்து நீயும் இருந்து சாப்பிடு. சொல்லாத எனக்கு வேணாம், எனக்கு அது இல்லை, எத்தனையோ பேரை நான் கேட்பேன், கம் ஹேவ் சம்திங் டு ஈட், கம் 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 என்னோட இருவிடத்தில். சிலர் இருப்பார்கள் அந்த ஹார்ட் இல்லை, அது ஃபெலோஷிப். இயேசு எத்தனை தடவை ஐக்கியமாக இருந்தார்? அந்த 3 வருஷத்தில் சாப்பிட்டார், உறங்கினார், கடைசியில் அந்த கடற்கரையிலையும் உண்டாக சாப்பிட்டார் இல்லையா? என்ன மீனில் ஒரு எலும்பையா சாப்பிட்டாங்க? நோ, தே ஹேட் எ ஃபுல் மீல். எங்களை மாதிரி அந்த இது ஒன்றை நாக்கில் வச்சுருக்கும் வச்சாங்களா? திராபோஜனம் வாங்குறதுல தே ஹேட் எ ஃபுல் மீல். எம்மாவு தெருவுக்குள்ள தே ஹேட் எ ஃபுல் மீல். அவர்கள் வீட்டுக்கு போனது அவர்கள் விரும்பினார்கள், ப்ளீஸ் ஸ்டே ஜீசஸ், அவர்களுக்கு தெரியாது எங்களோட கூட இருக்கும், ஸ்டே வித் அஸ் இருட்டுப்படுது எங்களோட, அவங்களுக்கு தெரியாது இன்னும். அவர் உள்ளே போனாராம். ஐக்கியம், ஃபெலோஷிப், ஃபெலோஷிப், பாய்ந்து கொள்வது நம்முடைய ஜீவனை இயேசுவோடு, நம்முடைய வாழ்க்கை அவர் தம்முடைய வாழ்க்கை நம்மோடு பாய்ந்து நாங்கள் ஐக்கியமாக இருக்கும் நேரத்தில் அவருடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஃபெலோஷிப். ஸோ 4 காரியங்கள், ப்ரீச்சிங், ஃபெலோஷிப், ஈட்டிங் டுகெதர், ப்ரேயர்ஸ், வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவது, ஐக்கியத்திலே இருப்பது, ஒன்றாய் பகிர்ந்து சாப்பிடுவது, ஜபத்திலே தரித்திருப்பது. இதுதான் ஆதிச்சபையின் ரகசியம். அவர்கள் திட்டங்கள் நிறைவேறியதன் காரணம் ஐக்கியம், தேவஜனத்தின் ஐக்கியம். மட்டக்களப்புக்கென்று, கிழக்கு பிராந்தியத்துக்கென்று தேவன் இலங்கை கண்டு திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்ற நாடுகளுக்கும் உண்டு, அதை கூட வெளிப்படுத்துவார். So, change your mind.